ஒன்னு பேதுரு இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு பொய் கிறிஸ்தவ நிறைந்த உலகத்தில் வாழும்போது அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம் இல்லைங்களா? எங்க பாரு பொய் கிறிஸ்தவம், எங்க நமக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு ஏங்குற ஒரு சமுதாயம் தான் இருக்கு. எங்க நல்ல வழி, உண்மையான வழி எங்க இருக்குன்னு எல்லாரும் ஏங்குற ஒரு சமுதாயம் இருக்கு. ஆனா வேத வசனம் தெளிவாக நல்ல வழி நம்மளுக்கு தெளிவாக வேதத்துல போட்டிருக்கு. நல்ல வழி எது, நல் வழி எது அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனா ஏன் மக்களுக்கு அந்த வழி தெரிய மாட்டேங்குதுன்றதுக்கு காரணமே என்னன்னா, இந்த கள்ளப்போதகர்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? உண்மையான கடவுளுடைய வழியிலிருந்து மனிதர்களை திசை திருப்பறதுக்கு தான் அவங்க வேலை செய்யறது. அவங்களுடைய வேலையே அவங்களுடைய ஊழியமே என்னன்னா, உண்மையான வழியில ஆத்மாக்கள் போகாதபடிக்கு அவங்கள திசை திருப்பி விடணும்ன்றது தான் கள்ளப்போதகர்களுடைய வேலை. அதனால தான் மனுஷங்களுக்கு குழம்பி போய் பலவிதமான கோடிக்கணக்கான கள்ளப்போதகர் இருக்கிறதுனால உண்மையான வழியின் பக்தியின் வழியே மனுஷங்களுக்கு தெரியறதில்லை. வேதம் தெளிவாக பக்தியின் வழி என்ன, எது உண்மையான பக்தி கொண்டு வரோம்னா, வேதத்தை நேசிச்சு வேதத்தை படிச்சு அதன்படி நடக்கும்போது இல்லைங்களா, அதுதான் பக்தியின் வழி அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். உலகம் எப்போ சிறப்பான கிறிஸ்தவத்தை பார்த்துச்சு, உலகம் எப்போ சிறப்பான அழகான ஒரு சபையை பார்த்துச்சு, உலகம் எப்போ ஒரு சிறப்பான கிறிஸ்தவனை பார்த்துச்சுன்னு நம்ம கேட்டோம்னா, எப்போ ஒரு கிறிஸ்தவனோ சபையோ ஒரு சமுதாயமோ எல்லாத்தையும் விட்டு வேதத்தின் பக்கம் திரும்பிச்சோ அப்போதான் சிறந்த கிறிஸ்தவம் கொடிகட்டி நடந்ததை நம்ம பார்க்கணும். வேதம் தான் அப்படி ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு வரவே முடியும். எப்பெல்லாம் மனிதர்களோ சபையோ வேதத்தை விட்டு விலகி போனாங்களோ அப்போதான் கேடான மதங்கள் வந்ததை பார்க்குறோம். ரோமன் கத்தோலிக் மதம் வந்ததை பார்க்குறோம், பெந்தகோஸ்து மதம் வந்ததை பார்க்குறோம். எப்போ அதெல்லாம் வந்துச்சு, வேதத்தை விட்டு மக்கள் திரும்பி போகும்போது தான். ஆனால் வேதம் பக்கம் வரும்போது சிறப்பான கிறிஸ்தவம் வருதை நம்ம பார்க்குறோம். பியூரிட்டன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பியூரிட்டன்ஸ் வந்து நம்மளுடைய மூதாதியர்கள் 16-17 நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க, அவங்களுடைய பணி ஊழியம் தான் உலகமெல்லாம் சுவிசேஷம் பரவதுக்கு உதவுச்சு. அவங்க வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க வேதத்துக்கு. அவங்க என்ன கூட சொல்றாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ரொம்ப பரிசுத்தமா இருந்தவங்க, ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தவங்க. அவங்க அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க சொல்றது, கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷத்திலேயே பொக்கிஷம் வந்து பைபிள். இந்த உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் எது கடவுள் கொடுத்தாருன்னா, பெரிய கிஃப்ட் எது கொடுத்தாருன்னா பைபிள். அவங்க அதை உண்மையாவே பிராக்டிக்கலா மதிச்சவங்க. ஒரு மனுஷன் உண்மையா கடவுளுக்கு பயப்படுறான்னா அவன் வேதத்துக்கு பயப்படுவான். அந்த வேதத்தை நிராகரிச்சுட்டு நிராகரிக்கிறதுனால கடவுளுக்கு செய்யற அவமானம் மாதிரி பெரிய அவமானம் வேற இல்லவே இல்லை. அவருடைய நித்திய வார்த்தையை நிராகரிக்கிறதவள், அவருடைய வேதம் அவ்வளவு முக்கியமா அவங்க மதிக்கிறது உண்டு. அவங்க வந்து ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன், ஹோலி ஸ்பிரிட்டோடு ஐக்கியம். கம்யூனியன் எப்படி ஏற்படுறது, எப்படி ஏற்படுறது கம்யூனியன்? நம்ம கை தட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, சத்தம் போடுறதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால கம்யூனியன் இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன் எப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் எழுதின இந்த பரிசுத்த வார்த்தைகளை நம்ம மைண்டு அதில் ரொம்ப ஊற போட்டு அதை நம்ம சிந்தித்து அதை கவனித்து அதன்படி நம்ம சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா. எப்போ வேதத்தை ரொம்ப தியானிக்கிறோமோ அப்போ தாங்க ஹோலி ஸ்பிரிட்டோடு நம்மளுக்கு கம்யூனியன் ஏற்படுது. இப்போ ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன் ஏற்பட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன், நம்ம அவருடைய எழுதின வார்த்தைகளை சிந்திச்சு அதை நம்ம மைண்டில் கொண்டு வர பார்க்குறோம். அதான் ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன். வர வர வரான்னு பேசுறதில்ல, சத்தம் போடுறதில்ல, மயக்கடிச்சு உழுவுறதில்லை, அதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டே இல்லை. ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன் எது தெரியுமா? அவர் எழுதின வார்த்தைகளோடு நம்ம மனசு சேர பார்க்குதே, அவர் எழுதின வார்த்தைகள் நம்ம மனசு புரிஞ்சுக்குதே, அதுதான் அங்கே ஹோலி ஸ்பிரிட்டோடு கம்யூனியன். அவங்க அப்படி தான் பார்த்தாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில சிறப்பாக இருந்துச்சு. அவங்க வந்து கடவுளுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஆராதனை வேதத்தை படித்து அதன்படி நம்ம நடக்கிறது தான், அதை ரொம்ப பெருசாக மதிக்கிறது தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னா வேதமும் உண்மையான வழி எது? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு எல்லாரும் கத்திக்கிறது. எது ஆசீர்வாதமான வழி? பைபிள் முதல் சங்கீதத்தில் நமக்கு என்ன சொல்லுது? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர், யார் பாக்கியவான்? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவன் தான் பாக்கியவான். அது எந்த காலமானாலும் சரி, எந்த மனுஷன் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல தியானமா இருக்கிறானோ பாக்கியமான வாழ்க்கையை அவங்ககிட்ட தான் பார்க்க முடியும், அவங்ககிட்ட தான் பார்க்க முடியும். அது இல்லைன்னா அதோட கனி வித்தியாசமா தான் இருக்கும். இது இருந்துச்சுன்னா எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையில அமைச்சு அவன் வாழ்றானோ பாக்கியமான வாழ்க்கையை பார்க்க முடியும். அங்கதான் பார்க்க முடியும் பாக்கியமான வாழ்க்கை. வேதம் சொல்லுது, இயேசுவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய உண்மையான சீஷன் யார்? எல்லாரும் சீஷன் சொல்லிக்கிறாங்க. என்னுடைய உண்மையான சீஷன் யார்? என்னுடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறவனே, என்னுடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறவனே என்னுடைய உண்மையான சீஷன். சங்கீதம் 19 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. சங்கீதத்திலேயே பெரிய சங்கீதம் எது? 119. அது எதை பத்தி பேசுது? வேதத்தை பத்தி பேசுது. சரிங்களா? வேதத்தினுடைய மகத்துவங்கள் எல்லாம் எடுத்து 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 நமக்கு காட்டுது 119 சங்கீதம். அதுல வருது திருப்பி திருப்பி அவருடைய உணர்ச்சி என்ன தெரியுமா? ஓ ஐ லவ் தை லா, உங்களுடைய வேதத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு நேசிக்கிறேன்ன்றார். அவர் பெரிய சங்கீதம் அது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம சோதிச்சு பார்ப்போம், வேதத்தை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க? வேதத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் என்ன? பேதுரு அதை பத்தி தான் இன்னைக்கு நமக்கு பேச போறார். அதை பத்தி தான் பேதுரு பேச போறார். இந்த காலையில நம்ம பார்க்கும்போது என்னுடைய ஜபம், என்னுடைய ரொம்ப தீவிரமான ஜபம் என்னன்னா, பரிசுத்தாவின் இந்த செய்தியும் பயன்படுத்தி, இந்த வசனங்களை பயன்படுத்தி நம்மள எல்லாரும் வேதம் படிக்கிற மக்களாக மாத்துவாரா? பெரிய என்னுடைய கனவு, பெரிய ஒரு ஆர்வம், வேதம் படிக்கிற மக்களாக நம்ம மாறணுங்க. இல்லைன்னா என்னதான் ட்ராமா பண்ணலாம், என்னதான் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் ஆகாதுன்றத நம்ம இன்னைக்கு பார்த்துக்க போறோம். ஒன்றும் ஆகாது. ஒரு விதை ஒன்று விதைச்சாத்தான் இன்னைக்கு ஓமையிலே அவர் சொல்றாரு, விதை விதைக்கிறோம், விதை விதைக்கிறோம், விதை விதைக்கிறோம், ஆனால் கனி வேற மாதிரியே வருது. ஏன் கனி வேற மாதிரியே வருது? எதுக்கு காரணம்? விதை விதைச்ச உடனே பல விதமான காரியங்கள் விதை எடுத்துட்டு போயிருது. ஏன் நம்ம இவ்வளோ சத்தியத்தை படிச்சிருக்கிறோம், கனி ஏன் வேற மாதிரி வருது? பிசாசு வலியர்கள் எடுத்துட்டு போகுது, உலக காரியங்கள் எடுத்துட்டு போகுது, கனி வேற மாதிரி வருது. அந்த விதைத்தாங்க செய்ய முடியும் நமக்கு. அதனால வேதத்தை படிக்கிறவர்களாம் ஆண்டவர் நம்மளை மாற்ற மாட்டாரா? ஏன்னா அந்த வேதம் ரொம்ப ரெகுலராக படிக்கிறவர்களாக மாறணும். நம்முடைய சாப்பாடை விட நமக்கு வேதம் ரொம்ப முக்கியமாக போகணும். நம்ம டிவிக்கு செலவிடுற நேரம், டைம் வேஸ்ட் பண்ணுற நேரம், வாழ்க்கையில் அரட்டை அடிக்கிற நேரத்தை எல்லாம் குறைச்சிட்டு வேதத்தை படிக்கணும். டைம் வேஸ்டஸ் நம்ம நேரத்தை போக்குறது தான் நமக்கு ரொம்ப ஈஸி. அதெல்லாம் தூக்கி போட்டு வேதத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏன் தூக்கத்தை கூட கட் பண்ணி வேதத்தை படிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இருக்கிறோமா? பேதுரு இன்னைக்கு அதைத்தான் நமக்கு பண்ண பார்க்கிறார். அவர் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாமா? அதை பார்ப்போம். அதை தான் அப்படி நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறவர்களா நம்ம மாறணும்னு பேதுருடைய ஆசை. ஆனா அது சொல்லி அதை உணர்த்தி உற்சாகப்படுத்தத்தான் முடியும். ஆனா நம்ம வந்து மாற மாட்டோம். வணங்கா கழுத்துள்ளவர்கள் நாங்க. வணங்கா கழுத்துனா நமக்கு தெரியுது இல்லைங்களா? இல்ல என்ன சர்மன்லாம் சொல்லட்டும், நான் மாற மாட்டேன் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனோட விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம படிக்கும் போது ஐசாயாக்கு ஒரு பயம் எனக்கு. ஐசாயாக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐசாயா நீ போய் வாரம் வாரம் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ற, ஆனா அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆசையா கேட்க வராங்க. நீ பண்ற பிரசங்கம் வந்து ரொம்ப இன்பமா கேக்குறாங்க. நீ பண்ற பிரசங்கம் வந்து அவங்க காதுல பாட்டு ஓதுற மாதிரி இருக்கு. ஆஹா, என்னன்னா பிரசங்கம் பண்ணாருன்னு. ஆனா நீ பேசுற, நீ சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறதே இல்லை அவங்க, அப்படின்ற ஆண்டவர் ஐசாயா பார்த்து சொல்றாரு. ஐசாயாக்கு எப்படி இருக்கும், அவர் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்றாரு, தயாரெல்லாம் பண்ணி வர்றாரு, ரொம்ப இன்பமா ஆர்வமா கேட்கறாங்களேன்னு வர்றாரு. வந்து அவர் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் வந்து காதுல சொல்றாரு, நீ சொல்லித்தர எதுவுமே அவங்க வாழ்க்கையில, நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாங்க கரெக்டா, ஆனா நாழ்க்கையில ஒண்ணுமே அவங்க ஃபாலோ பண்றது. நீ எதை பத்தியாவது சொல்லிக்கொடு, வேதத்தை படிக்கிறத பத்தியாவது சொல்லிக்கொடு, ஹெல்த்தை பாத்துக்கணும்ன்றதாவது சொல்லிக்கொடு, வாழ்க்கையை பாத்துக்கணும்ன்றதாவது சொல்லிக்கொடு, அதை வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி தான் வாழ்வாங்க. அப்படி நம்ம இருந்தோம்னா என்ன சொல்றது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் அப்படிப்பட்டது இல்லைங்களா, அதை நம்ம மாத்திக்கணும். அது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை விதையும், திறந்த இருதயத்தோடு நான் வந்திருக்கிறேன், வார்த்தைக்கு வந்திருக்கிறேன், விதையும் என்ன மாத்தோன்னு ஜெபத்தோடு நம்ம செய்ய பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். பேதுரு வந்து பெரிய ஃபவுண்டேஷன் போட்டார், நம்ம ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பாருங்கன்ற ஃபவுண்டேஷனை போட்டுட்டு கட்டளை கொடுத்துட்டு வர்றார். முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற கடமை என்ன, அது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்ற நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இரண்டாவதாக நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வேண்டிய கடமை என்ன, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக பேதுரு என்ன சொல்றாருன்னா, நமக்கு செய்ய வேண்டிய கடமை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்ற நம்ம நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய முதிர்ச்சிக்கு நமக்கு செஞ்சிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. அந்த கடமையை பத்தி அவர் இப்ப பேசுறார். இந்த மூணு வசனங்களை பாத்தீங்கன்னா பாருங்களேன், இந்த மூணு வசனம் என்ன சொல்லுது, இதுல மூணு வசனத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன அந்த கட்டளைன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அப்படி பார்த்திருந்தா சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அதோடு நிக்கல, இதெல்லாம் பார்த்தது உண்டானால் ஒழித்துவிட்டு என்ன ஐயா செய்யணும், என்ன கட்டளை, நீங்கள் வளரும்படி என்ன செய்யணும், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அதான் கட்டளை. கட்டளை என்ன பாருங்களேன், அந்த கீ வேர்டுன்னுவாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். பைபிள் அப்படித்தான் படிக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு, எங்கேயோ கொண்டு போறாரு, எங்க கொண்டு போறாரு, வாஞ்சையா இருங்கள். அதான் கட்டளை, the command, வாஞ்சையா இருக்க சொல்றாரு. வாஞ்சை அந்த மூணு வசனத்திலயும் அதான், வாஞ்சையா இரு. அந்த மூணு வசனம் ஏன் சொல்றாரு, வெறும் வாஞ்சையா என்ன செய்யணும்னு மாத்திரம் பேதுரு சொல்லல, நம்ம வளர்றதுக்கு அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வர, அதை எப்படி செய்யணும், அதுக்கு தான் மூணு வசனம் வருது. நம்ம என்னவா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். எது மேல வாஞ்சியா இருக்கணும், ஏன் வாஞ்சியா இருக்கணும், எப்படி வாஞ்சியா இருக்கணும்ன்றதெல்லாம் அந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. வாஞ்சையா நாம் இருக்க வேண்டும். என்ன முதலாவது பார்ப்போம், என்ன செய்ய சொல்றாரு, வாஞ்சையா இருக்கணும். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும். அதை விட சொல்லி ரெண்டு சொல்லி கொடுத்துட்டா செய்ய மாட்டோம் நம்ம, நிறைய காரியம் செய்யாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னே தெரியலங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம், எப்படி செய்யணும் அதுவும் சொல்லியாச்சு இல்லைங்களா, அது செய்வோமா, அது பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செய்யறதே இல்லை நம்ம இல்லைங்களா. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு பேதுரு சொல்லித்தரப்புற. முதலாவது என்ன செய்யணும்னு பார்ப்போம், வாஞ்சையா இருங்கள். வாஞ்சையா இருங்கள்னா என்ன தெரியுமா, வாஞ்சையா இருங்கள்னா ஒரு தீவிரமான பலமான ஆசையை பத்தி பேசுது. ஆசை, ஆசைன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, இச்சைன்னு கூட நம்ம பார்த்தோம். இச்சைனா ஒரு தீமையான பயங்கரமான தப்பான ஆசைக்கு தான் இச்சைன்னு பேர். நம்ம மறுபடியும் பிறந்தவங்க நமக்கு அது இருக்கக்கூடாது, அது பதில் எது இருக்கணும், இன்னொரு நல்ல ஆசை இருக்கணும், நல்ல வாஞ்ச, நல்ல ஆழமான ஆசை ஒன்று இருக்கணும். வாஞ்சையா இருங்கள், வாஞ்ச ஒரு 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 வற்புறுத்துகிற தீவிரமான ஒரு ஆசை. அந்த வார்த்தை வந்து இன்னொரு சங்கீதம் 42:1 படிங்களா,
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
மானானது, அந்த மான் வந்து தண்ணி இல்லாத போகும்போது 10 நாள் தண்ணி இல்லை, நீரண்டங்களை வாஞ்சிக்கிறது போல. எப்படி வாஞ்சிக்கோ நமக்கு தெரியுமா? நம்ம மானோ இல்லை, நம்ம அது மாதிரி தேடினதோ இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப தீவிர வெறித்தனமா தண்ணியை தேடும், ரொம்ப ஆன்னு ஏங்கும் தண்ணிக்கா. அது சிங்கம் அங்க இருக்குதுன்னா கூட கொஞ்சம் பயந்து கீந்து உயிரே பணைய வச்சு போய் அந்த தண்ணியை குடிக்கப்பா. மானானது நமக்கு என்ன வாஞ்சிக்கிறோம், ஒரு 3 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? 3 நாள் சாப்பிடாதப்போ என்ன ஆகுது? நம்ம வாஞ்சிக்கிறோம் இல்லையா, அதான் வாஞ்ச பசி வருது இல்லையா. இல்லைன்னா ஒருத்தர் வந்து இந்த லெந்து பண்டிகை அவர் சாப்பிடல, வெஜ் நான்வெஜ் 1 நாள் இல்லாமல் இருக்க மாட்டார். அவர் ஒரு 40 நாள் லெந்து பண்டிகை வந்துருச்சு. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம், வாஞ்சியா இருக்கிறது எனக்கு. என்ன கனவுலாம் பெப்பர் ஃப்ரை வருது எனக்கு, கனவுல தூங்கும் போது அப்படியே பிரியாணி வாசனையா வருது, கால் பீஸ் லெக் பீஸா ஓடுது என் கனவுல. வாஞ்ச அதான் வாஞ்ச, வாஞ்சிக்கிறது ரொம்ப நமக்கு யோசிக்கிறோம் இல்லைங்களா, அதான் அங்க வாஞ்ச. ஒரு ஸ்ட்ராங் ஆப்பிடைட்டுன்னுவாங்க இங்கிலீஷ்ல, ஆப்பிடைட்னு தெரியுதா, பசி ஏக்கம். ஐயோ பசியா இருக்குது எனக்கு, பசி சாப்பாடு போடுங்கன்ற மாதிரி ஏக்கம். எதை குறித்து வாஞ்சனு பார்த்துட்டோம், அவர் வாஞ்சிக்கணும்ன்றார். வாஞ்சனா என்னன்னு தெரியுது, எதை வாஞ்சிக்கணும். ரெண்டாவது எதை வாஞ்சிக்கணும், ஞான திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல். ஒன்னா எடுத்துக்குவோம், பாலை வாஞ்சிக்கணும்ன்றார். நம்மள சில பேர் பாலே பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா, பாலே பிடிக்கிறது இல்லை, பாலை வாஞ்சிக்கணும். என்ன பாலுன்றத பார்க்கணும், பாலை வாஞ்சிக்கணும். என்ன மாதிரி பால்? முதலாவது கலங்கம் இல்லாத பால், கலங்கம் இல்லாத கலப்படம் இல்லாத பால். நம்ம ஊரில் இருக்கா கலப்படம் இல்லாத பேக்கெட் பால் இருக்குது, நல்லா கறந்து கொடுக்குற பால்லையும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி லாபத்துக்காக தண்ணியை ஊட்டி கலக்கி விடுத்துறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பாலை பற்றி ஒரு பேசலை, கலங்கம் இல்லாத கலப்படம் இல்லாத கான்சன்ட்ரேட்டட் பியூர் பால். ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு 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 கண்ணுக்குட்டி அந்த பால் குடிச்சிச்சுன்னா அது தண்ணியை மிக்ஸ் பண்ணி குடிச்சா அது குடிக்காதான், நேராக தாய்கிட்டேருந்து குடிக்கிற மாதிரி அது குடிக்கிற பால். ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு பிள்ளைக்கு வர கலங்கம் இல்லாத டைரக்டாக வர பால், அதுதான் அது பேர் கலங்கம் இல்லாத பால். பாருங்களேன், கலங்க எந்த விதமான கலப்படம் இல்லாத பால், கான்சன்ட்ரேட்டட் பியூர் பால். அந்த இன்னொரு பேரும் அதுக்கு போட்டிருக்கு, என்ன பால், ஞானப்பால் இல்லைங்களா, ஞானப்பால். அது என்ன ஞானப்பால்னு நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், ஞானப்பால் அப்படின்னு இங்கிலீஷ்லலாம் அவ்வளோ இல்லை, இங்கிலீஷில் அப்படியே வர்றது இல்லை, வயஸ் இதில் வர்றது இல்லை, ஞானப்பால்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப யோசிச்சு தான் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்து மதத்தில் பார்த்தோன்னா ஞானப்பால்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, பல கதைகள் இருக்குது. ஆனால் ஒரு கதையில் என்னென்னா, சரஸ்வதி அம்மா, சரஸ்வதினா ஞானத்தை கொடுக்குற இல்லைங்களா, படிப்பை கொடுக்குற அம்மா வந்து ஒரு டைமில் ஒரு குழந்தைக்கு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு பால் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பால் கொடுத்துட்டு போனோம்னா அந்த அம்மா ஞானம் இல்லையா, அந்த குழந்தை இந்த உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியா ஞானமா எத்தனையோ பேருக்கு அறியாத ஞானமெல்லாம் அந்த பிள்ளைக்கு வந்துருச்சா, ஏன் அந்த பிள்ளை ஞான பால் குடிச்சதுனால, சரஸ்வதி அம்மா கொடுத்த பால் குடிச்சதுனால அந்த ஞானம் வந்துருச்சான். அந்த மாதிரி தான் ஞானப்பாலுன்னுவாங்க. இப்போ கூட சில பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அந்த அம்மாக்கெல்லாம் படைச்சிட்டு அந்த பாலை எல்லாருக்கும் கொடுக்குவாங்க, அந்த பாலுக்கு பேர் என்ன, ஞானப்பால். அந்த மாதிரி இந்து கலாச்சாரத்தில் இருக்கிற நமக்கு அது புரியணும்னு அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் அப்படி இல்லை, நான் என்ன இருக்குன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன், ஞானப்பால் அப்படின்றாங்க, ஞானத்தை வலு வைக்கிற பால், உலகத்திலேயே புத்திசாலியா நம்மளை ஞானம் உள்ளவர்களை ஆக்குற பால், அந்த பால்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வார்த்தை தான். ஒரிஜினலாக பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஒரு ஒரு ஆவிக்குரிய அறிவுக்கேற்ற பால், இது அதான் வார்த்தை, ஆவிக்குரிய பால். லிட்ரலாக பால் இல்லை, இது லிட்ரலாக பால் குடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பால். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கு தன் தாய் எப்படி பாலை கொடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குதோ, நேரடியாக அந்த பால் கிடைக்குதோ அந்த பிள்ளைக்கு, அந்த மாதிரி புதிதாய் பிறந்த நமக்கு பிள்ளைகளுக்கு தேவத்து தெய்வத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு பாலாக இந்த வேத வசனத்தை ஒரு ஓமையாக போட்டிருக்கிறார். அந்த பால் அது வந்து அது அறிவுக்கேற்ற பால், கடவுளை நம்ம அறிஞ்சுக்கிறது எப்படி அறிஞ்சுக்கிறது, எப்படி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அறிவை பயன்படுத்தி தாங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? உணர்ச்சினால தெரிஞ்சுக்க முடியாது, குதிக்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியாது. கடவுளோடு நான் கடவுளுடைய பாலை நான் குடிக்கணும் அப்படின்னா என் மூளையை பயன்படுத்தி தான் அந்த பாலையே குடிக்க முடியும். கடவுளை தெரிஞ்சுக்கிறதே என்னுடைய அறிவுக்கு ஏற்ற பால். அதான் சொல்ற ஞான பால்னா அந்த காலத்துல சொல்ற மாதிரி அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இந்த உலகத்திலேயே நம்மள ஞானிகளா மாத்துறது, பேதைகளா, அறிவில்லாதவர்களா, முட்டாளுகளா, இச்சைகளுக்கும் பாவத்துக்கும் உலக ஆசைகளுக்கும் மிருகத்தனமா வாழ பிறந்த மனிதர்கள் நாம், நம்மள ஞானிகளா, தேவ தூதர்களா, சிறப்பான மனிதர்களா, நூற்றாண்டுகளிலேயே வாழாத நம்ம நூற்றாண்டிலேயே உயர்ந்த மனிதர்களா, உயர்ந்த சபையாக வரப்போற காலமெல்லாம் நம்மள பேசுற மாதிரி உயர்த்தக்கூடிய ஞானப்பால் இதுதான். உயர்ந்த ஞானப்பால் கடவுள்கிட்ட இருந்து கடவுளுடைய ஞானத்தையே குடிக்கிற பால், அதான் ஞானப்பால். பாருங்களேன், கலங்கம் இல்லாத சுத் பால். ஏன் அது கலங்கம் இல்லாத பால் என்றாரு? ஏன்னா இந்த உலகத்துல மனுஷன் தொடுறதெல்லாம் கெட்டு போகுது பாவத்தினால், மனுஷ பாவியான மனுஷனால, பிசாசால, உலகத்தினால எந்த விதமான கலப்படம் இல்லாம கடவுள்கிட்ட இருந்தே சுத்தமா வந்து சுத்தமா காக்கப்பட்டு நமக்காக இருக்கிற ஒரு பால். மனுஷனுடைய சிந்தனையெல்லாம் இதுல இல்ல, மனுஷனுடைய மாயமாலெல்லாம் இதுல இல்ல, சுத்த பால். நம்மள நம்ம யாருன்னு நேரா நமக்கு சொல்றது இது ஒண்ணு இல்லைங்களா? எல்லா உலகத்துல மாயமாலம் தான், ஆனா இது வசனம் சில நேரங்களில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது வந்து முறைச்சி என்னை பார்த்துட்டு என்னை பத்தி இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி பேசுறீங்களே, யார் என்னை பத்தி சொன்னதெல்லாம் சில பேர் கேட்பாங்க. அதை நான் சொல்றது இல்லை, புரியுதுங்களா? அவங்கள பத்தி எனக்கு தெரியவே தெரியாது சில இதெல்லாம். இந்த வேதத்தை போதிக்கும் போது அது உங்களை பத்தி அது காமிச்சிடும், உங்க மனசை வெட்ட வெளிச்சமா திறந்து வச்சிடும். அது ஏன்னா அது ஞானப்பால், அது சுத்தப்பால். எந்த மனுஷன் நம்மளையே நம்மளை வஞ்சித்துக்கிறது நம்ம எப்ப பாரு, மாயமாலத்துல வஞ்சனையில நம்ம வாழ்றது, அந்த வஞ்சனையை கிழித்தெறிந்து நம்மளுடைய முகத்தை நம்ம காமிச்சிருது இந்த பால். இது சுத்தமான பால். ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து வியாதியை கண்டுபிடிச்சா தானே தீர்வு. அதனால நம்முடைய வியாதி என்னன்னு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருது இது ஞானப்பால். சரி, நம்ம பார்ப்போம் இது எந்த விதமான கலகம் இல்லாம, பொய் இல்லாம, மனுஷனுடைய சிந்தனை இல்லாம சுத்தமா இருக்கிற பால், எல்லா ஞானத்துக்கும் ஊற்றான பால். அந்த பாலை நீங்க என்ன செய்ய சொல்றாரு? வாஞ்சியா இருங்க. ஒன்னு கவனிங்க, பேதுரு வந்து பை வசனத்தை படிக்க சொல்லல. ஒன்னு திமோத்தியில போட்டிருக்கு, நீங்க படிக்கணும். அவர் வந்து அதை தியானம் பண்ண சொல்லல. தியானம் வந்து யோசுவால போட்டிருக்கு, இரவும் பகலும் அதை நீ தியானிக்கணும்னு போட்டிருக்கு. அதை மற்றவங்களுக்கு போதிக்க சொல்லல, அதை ஆராய சொல்லல, அதை இதயத்துல பதித்துக்க சொல்லல. என்ன சொல்றாரு? அவரு வாஞ்சிக்க சொல்றார். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்பதாக உனக்கு ஒண்ணு இருக்கணும், அது அதுக்கு கட்டளை கொடுக்கிறார். புரியுதுங்களா? இதை படிங்க, அதெல்லாம் அவரு சொல்லல. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனா உனக்கு ஒண்ணு இருக்கணும்ப்பா. மறுபடியும் பிறந்தவனே ஃபவுண்டேஷனா உனக்கு இருக்கணும். அது என்ன? வாஞ்ச. அந்த வசனத்தின் மேல வாஞ்ச. அந்த வாஞ்ச எப்பேற்பட்ட வாஞ்சன்றத ஒரு கிராஃபிக்கல் உதாரணம் எடுக்கிறார். பாருங்களா, எப்பேற்பட்ட வாஞ்ச அது? புதிதாய் பிறந்த குழந்தைகள், புதிதாய் பிறந்த குழந்தைகள், புதிதாய் பிறந்த குழந்தைகள். குழந்தைகள்னாவே அந்த வார்த்தை வந்து ரொம்ப குழந்தைய பத்தி சொல்றாரு. இன்னும் புதிதாய் பிறந்ததுன்னா இப்பதான் பிறந்திருக்கு அந்த குழந்தை, இன்னும் ஹாஸ்பிட்டல விட்டு கூட வெளியே வரல, இன்னும் ஹாஸ்பிட்டல தான் இருக்கு. இப்போ பிறந்த குழந்தை, அதை பத்தி பேசுற அந்த குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறந்து வருது? அழுதுகிட்டே வருது இல்லைங்களா? மகா சத்தம் போட்டு கயா கயா கயான்னு கத்திக்கிட்டு வருது. ஏன் கத்துது அது? அது பார்பி டால் கொடுக்கணும்னா கத்துது அது? இல்ல தொட்டில படுக்கணும், இல்ல அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய முத்து கொடுக்கணும், எங்க எங்க அப்பான்னு கத்திக்கிட்டு வருது. அவர் வெளியே நிற்கிறார். எதுக்காக கத்திக்கிட்டு வருது? பாலுக்காக வருது. தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆட்டு பிறந்தோ ஒரு நாய்க்குட்டி பிறந்தோ நீங்க பாத்துருக்கீங்களா? அதிசயத்துல அதிசயம் அந்த காட்சி. நான் ஒரு வாட்டி பாத்துருக்கிறேன். அது பிறக்குது, இப்பதான் உலகத்துல வருது, ஒரு செகண்ட் தான் உலகத்துல வருது. வந்த உடனே என்ன பண்ணுது தெரியுமா? நேரா போய் பால் குடிக்க போகுது. எப்படிங்க? அதுல ஒரு அற்புதம் அது. அது பிறந்த உடனே ஒண்ணுமே அதுக்கு தெரியாது. இந்த விஷயம் ஒண்டி அதுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு அதுக்கு அதனோட ஆழமான தேவை என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியுது. பாருங்க, பிறந்த உடனே அதனோட கடவுள் கொடுத்த ஒரு காட் கிவன் இன்ஸ்டிங்க்ட்னுவாங்க, பிறந்த உடனே அதுக்கு தெரியுது போய் பாலை குடிக்கணும். அந்த மாதிரி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல். ஆனா அது அந்த கொடுக்காம காண்டி போங்கள, என்ன ஆகும்? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணும் தெரியுமா? அந்த சின்ன உயிர் என்ன தீவிரமா ஆர்ப்பாட்டம் பண்ணும் தெரியுமா? அதனால பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணும். கையாட்டும், கால் தலைய துளுக்கும், கை கையை இப்படி பண்ணும், இப்படி உருளும், கத்தம் பாருங்க, அதனால கத்த முடியும். தொண்டை உச்சி கட்டத்தை வச்சுக்கிட்டு கத்தம் ஒரே கேக்குற மாதிரி கத்த முடிஞ்சா அந்த சின்ன உயிர்னால தன்னால என்ன முடியுமோ அது செய்யும். கொடுக்காம போங்க. ஐயோ கத்துதேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு இத பொம்மை எடுத்துட்டு வந்து காமிச்சா, இல்ல ஏதாவது ஒரு சிப்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, என்ன பண்ணும் அது? இல்ல தண்ணிய ஊத்துறோம், நம்ம மூஞ்சிலதான் துப்பிடும் இல்லைங்களா, தண்ணிய ஊத்துறோம். இல்ல சில குழந்தைங்க ஆரம்பத்தில் அந்த மாட்டு பாலையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா துப்பிடுது, குடிக்க மாட்டேங்குது இல்லைங்களா. ஒரு டைம் நான் ஞாபகம் இருக்கு, எனக்கு எங்கள் அத்தை குழந்தைத்தான் அது அழுவுது, விரல கொடுத்து பார்ப்போமான்னு விரல வச்சு பார்த்தேன் நான். அது காண்டி பல்லு இருந்துச்சு, விரலே போயிட்டு இருந்திருக்கோம், பல்லு இல்லைன்னு தைரியமா வைக்கிறோம். வெறி அதுக்கு, எதையுமே அது ஏற்றுக்காது. அது கிடைக்கலன்னா உடவே விடாது. என்ன தான் கொடுத்து பாருங்க, பொம்மை தங்க பொம்மையை எடுத்துட்டு வந்து ஆட்டுங்க, டான்ஸை பண்ணுங்க, என்ன தான் பண்ணி பாருங்க, அந்த தாய்ப்பால் கிடைக்கும். அதனோட தீவிரம், அதனோட ஆர்வத்தை எதுவுமே இந்த உலகத்தில் திருப்தி செய்யாது. என்ன எதுவுமே இந்த உலகத்தில் திருப்தி செய்யாது. என் தாய்ப்பால் எங்கன்னு ஏங்கும், புதிதாய் பிறந்த குழந்தைய போல. அது எப்படி ஏங்குது பாருங்க, எப்படி ஏங்குது பாருங்கன்றாரு. அதை வந்து ஆனால் ரொம்ப இந்த மனுஷ அன்புலேயே பெரிய அன்பு, அந்த சின்ன உயிர் அவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய சத்தம் போடும்போது உடனே அந்த தாய் மடியில் வச்சு கொடுக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான அமைதி, எல்லற்ற இலை பாருதல். அடி சடன்னாக ஒரு ஸ்பிளிட் செகண்டில் சவுண்டே இல்லாமல் போயிருது. இங்கே தான் நான் இருக்கணும், இதைத்தான் நான் ஏங்குறேன், இது இருக்கும்போது எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு அமைதியாக மடியில் உட்காந்துக்கிட்டு தீவிரமாக கான்சன்ட்ரேஷனோடு குடிக்குது பாருங்களேன். இந்தமாதிரி சத்தமே இல்லை, அமைதியாக ஆயிடுது. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு குடிக்குது இல்லையா, அதை பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி பேதுரு என்ன சொல்கிறாரு, புதிதாய் குழந்தை பிறந்த குழந்தை போல் நீங்கள் வாஞ்சியாரு. அந்த வாஞ்சியை பற்றி அவர் பேசுகிறார். அந்த குழந்தை எப்படி வாஞ்சியாக இருக்குது, அந்த மாதிரி. இது என்ன மாதிரி பால்? கலங்கம் இல்லாத ஞானப்பால், ஞானப்பால். இந்த குழந்தை எப்படி பா என்ன ஆனந்தமாக குடிக்கிறேன், இப்போ ரொம்ப அமைதியாக என்ன பாட்டில் வர மாதிரி, இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு வர மாதிரி எனக்கு, என் தாய்ப்பால் போதுமே, எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் இது போதுமே அப்படின்னு குடிக்குது இல்லையா? அந்த மாதிரி திருவசனத்தின் மேல் ஞானம் வாஞ்சியாயிருங்க. அது கிடைக்கலன்னா நம்ம பேதுரு அதாங்க சொல்றார், தேவ வசனத்தின் மேல் அந்த வாஞ்சியாயிருங்கன்றார். அது கிடைக்கலன்னா அதுக்காக பயங்கர ஆர்ப்பாட்டம், அழு, வேற எதுலையுமே நான் திருப்தி ஆக போறது இல்லை அது கிடைக்கிற வரைக்கும்னு அப்படின்றார். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பேதுரு வந்து புதுசாக பிறந்த கிறிஸ்தவங்களை பற்றி பேசலை, அப்படி நினச்சிக்க கூடாது. பைபிள் ஒரு இடத்துல இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்களேன்னு எபிரேயரில் 1 Corinthians 3 திட்டுது, இன்னும் பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களேன்னு திட்டுது. ஏன்னா பாலுன்னா சாதாரண சத்தியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதை பற்றியே பேதுரு பேசலை. ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் ஒரு கிறிஸ்தவனுக்கு மறுபடியும் பிறந்தவனுக்கு தான் சாகுற அளவுக்கு இருக்கணும். அந்த குணாதிசயத்தை எடுத்து பேசுகிறார் இவர். அந்த குணாதிசயத்தை பார்த்து கற்றுக்கங்கன்றார். 1000 times நான் பைபிளை படிச்சிருக்கலாம், 1000 times பைபிளையே பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் முழு பைபிளும், ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டிய வாஞ்சாது. புதுசாக இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு தான் இருக்கணும், ஒரு 10 years ஆன பிறகு ரொம்ப வளர்ந்துட்டார் அதனால ஆர்வம் இல்லை, அது முட்டாள்தனம். சாகுற வரைக்கும், ஏன் ரொம்ப வளர வளர ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகும், ரொம்ப ஜாஸ்தியாகும். அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது பாருங்களேன். ஒரு ஒரு அந்த குழந்தைக்கு எப்படி அதனோட தேவை தெரியுதோ, டெஸ்பரேட் தேவை தெரியுதோ, அந்த மாதிரி நமக்கு கடவுளுடைய வசனம் எவ்வளோ அவசியம்னு பேதுரு நம்ம காட்டுறாருங்க. ஒரு பொதுசாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோங்க அவசியம்? நிறைய குழந்தைங்க செத்துரும் தெரியுமா, தாய்ப்பால் கொடுக்கலன்னா ரொம்ப நாள் வளராது தெரியுமா, வியாதியெல்லாம் வந்துடும் சின்ன வயசுலேயே தெரியுமா. தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமோ, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றதுக்கு வேத வசனம் ஞானப்பால் அவ்வளோ அவசியம், அவ்வளோ அவசியம் ஞானப்பால். அதை நம்ம பேதுரு நமக்கு உணர்த்துறாரு பாருங்களேன். ஏங்க அநேக கிறிஸ்தவங்க பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம், அநேக சபைக பலவீனமா மேல் பார்வையா நம்ம தேசமே கேடான கிறிஸ்தவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? காரணத்தை கண்டுபிடிங்களா? வேதம் இல்லை. தாய்ப்பாலை கொடுக்குற பதில் தண்ணி பாலுன்னுவாங்க தெரியுங்களா? ரோத்துக்கு வயிட்டா இருக்கும் பார்க்கறது, ரொம்ப வயிட்டை தேடி அப்படியே தண்ணி ஊற்றிருப்பாங்க. மனுஷ சிந்தனை, மனுஷ கதைகள், சாட்சி, அது எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்கறது. கொஞ்சம் கூட அதில் பாலே இருக்காது, ஒரு சத்தம் இருக்காது. அதனால தாங்க சபையெல்லாம் பலவீனமாக இருக்கிறது. தேவ வசனம், ஞானப்பால், தாய்ப்பால், தாய்ப்பாலை மாதிரி அது ஒரு ஸ்ட்ரென்த் ஆனது பலவீனமா இருக்கிறதுக்கு. சில பேர் பைபிளை படிக்கிறாங்க, பைபிளை பாரம்பரியமா படிக்கிறது இல்லைங்களா? கிறிஸ்தவன்றதுனால பைபிளை படிக்கிறது, இல்ல ஒரு மூட நம்பிக்கையில படிக்கிறது. எப்படி பைபிளை படிச்சா ஆசீர்வாதம் வரும், பைபிளை படிச்சா பிளஸ்ஸிங் வரும்? இல்ல சில பேர் வந்து ஒரு அறிவுக்காக படிக்கிறது, அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக படிக்கிறது. இன்னும் சில பேர் ப்ரொஃபஷனலா, இப்போ என்ன மாதிரி ஆளுங்க பிரசங்கம் பண்ணணும், பிரசங்க தயாரிக்கிறதுக்கு தான் பைபிளை படிக்கிறது, அந்த மாதிரி படிக்கிறது. இன்னும் சில பேர் நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு படிக்கிறோம்? குவிஸுக்காக படிக்கிறது இல்லைங்களா? அதுவும் சில பேர் குவிஸுக்கு படிச்சுக்கிடுவோம் இருக்குது இல்லை, குவிஸை தள்ளி போடுங்க தள்ளி போடுங்கன்னு இருக்க வேண்டியது, குவிஸுக்காக படிக்கிறது. ஆனால் பேதுரு எப்படி படிக்க சொல்கிறாரு தெரியுமா? ஒரு குழந்தை தன் தாய்ப்பாலை எப்படி குடிக்கும்? தன் முழு பலமோ வாயில தான் இருக்கும், வந்துடும் தெரியுமா? வாயில வந்து எப்படி உறிஞ்சி அதை குடிக்க பார்க்குதோ தன்னுடைய முழு பலத்தை. வேற எதுலையுமே சிந்தனை இல்லை, அமைதி. எவ்வளோ அழுதுகிட்டு இருக்கு, தேம்ப கூட தேம்பாதான் சில குழந்தைங்க பால் குடிச்ச உடனே, அந்த தேம்புறதெல்லாம் நின்று போய் தன் முழு பலத்தோடு பாலை குடிக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்க குடிக்கிறீங்களா? அப்படி வேதத்தை நம்ம படிக்கிறோமா? ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து வரும்போது அந்த தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ, புதிதாய் பிறந்த நமக்கு வேத வசனம் அவ்வளவு அவசியங்க. சரி, பேதுரு நம்மளுடைய ரட்சிப்பின் கடமைகளை சொல்லும் போது மூணு கட்டளைகளை கொடுத்தாருன்னு பாக்குறோம். தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும், வேத வசனத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். மூணு கட்டளை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கிறிஸ்தவ லைஃபே இதுதாங்க. இந்த மூணு கட்டளையில முழு கிறிஸ்தவ வாழ்க்கையே அவர் அடக்கியிருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம்னா என்ன? நான் பரிசுத்தமாக வாழணும், மற்ற எல்லாமே செய்யறது இதுக்குதா தான். ரெண்டாவது, ஒருவரை ஒருவர் நான் நேசிக்கணும், இயேசு நேசித்த மாதிரி. மூன்றாவது, வேத வசனத்தை ஞானம், அதை மறக்கவே கூடாது. இது மூணு தாங்க பிரதானமான கடமைகள் நமக்கு. ஆனஸ்டா நம்ம கேட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வேத வசனத்தின் மேல வாஞ்ச நமக்கு இருக்குதா? வாஞ்ச இருக்குதா? நான் வேத வசனத்தை படிக்கிறீங்களான்னு நான் உங்களை கேட்கல. சில பேர் படிக்க முடியாமல் கூட இருக்கிறீங்க இல்லைங்களா? படிக்கிறீங்களான்னு நான் கேட்கல. ரொம்ப பிஸியாக கூட இருக்கிறீங்க. வாஞ்ச இருக்குதா? இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? வாஞ்ச இருக்குதா? சரி, அதை படிக்காமல் போகும்போது என்னால் முடியல, இன்னைக்கு பாலே இல்லாத போது. ஒரு குழந்தைக்கு பால் இல்லைனா எப்படி கத்தும், எப்படி கதறும்? அழுவும் வருது, எனக்கு வேதனையா இருக்குது, வெறுமையா இருக்குதுன்னா இருக்குது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஆனஸ்டா நம்ம கேட்டு பார்த்தோம்னா மறுபடியும் பிறந்த எல்லாருக்கும் அந்த வாஞ்ச இருக்கணும், இல்லைன்னா சீரியஸ் ப்ராப்ளம்ங்க. சில பேர் உங்கள நாள் கணக்கில், எனக்கு தெரியும் நாள் கணக்கில், வார கணக்கில், ஏன் மாச கணக்கில் கூட அதை படிக்கிறதே இல்லை, திறந்து அதை பத்தி எந்த அக்கறையும் கவலையும் ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம இருக்கிறீங்க. என்ன சொல்றது? ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு? என்னத்துக்கு இப்படி இருக்கு ப்ராப்ளம்? படிக்கிறதே இல்லை, அதை குறித்து வாஞ்சியும் இல்லை. அந்த வாஞ்ச இருக்குதா? ஏன் வாஞ்ச இல்லைன்னா என்ன ப்ராப்ளமா இருக்க முடியும்? சிம்பிள் ப்ராப்ளம் என்ன? குழந்தை பாலுக்கே ஆசைப்படலன்னா என்ன என்ன நினைக்குவாங்க? செத்து தான் இருக்குது, செத்து பிறந்திருக்கு குழந்தை. கத்திட்டு வரல பாலுக்கு, பாலும் விரும்ப மாட்டேங்குதுன்னா செத்து பொழைச்சிரு. இன்னும் தான் காரணம், ஒன்று உயிரே வராமல் இருக்கலாம், அதை பற்றி பார்ப்போம், அது ஒரு காரணம். இன்னும் சில டைமில் ஆரம்பத்தில் ரொம்ப வாஞ்சியாக இருந்து அதுக்கப்புறம் வாஞ்சியே இல்லாமல் போகுது. ஏன் ஏன் அப்படி சில பேருக்கு அப்படி இருக்கு? ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்? பசி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஜங்க் ஃபுட்னு வாங்க தெரியுங்களா. ஜங்க் ஃபுட்னா அதையும் இதையும் கண்ட தீனியும் சாப்பிட்றதுனால நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமே சரியா இருக்கிறது இல்லை. ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் டிவியும் உலக காரியமும் உலக காரியங்களையும் முழுகி அது மனசை நிரப்பி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு பசியே எடுக்காது சில டைம். அப்படி இருக்கலாம், உண்மையாக மறுபடியும் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறந்தோம் ஏன் பசி எடுக்க மாட்டேதுன்னா பெரிய ப்ராப்ளம், பெரிய சீரியஸ் ப்ராப்ளம். என்னதான் நான் செய்யறது, நான் எப்படி அந்த பசியை வாஞ்சையை நான் திருப்பி கொண்டு வர்றது? வேத படிக்கிறது வந்து ஒரு கடமையாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு இன்பமாக இருக்கும். கடவுள் என்ன தண்டிக்குவார் பைபிள் படிக்கலான்னு ஒரு பயத்துக்காக ஒரு குற்ற உணர்வுக்காக படிக்கக்கூடாது, வாஞ்சைனால நான் பைபிளை படிக்கணும். அது எப்படி வரப்போகுது? பேதுரு நமக்கு நாலு அறிவுரையை சொல்கிறார் எப்படி அந்த வாஞ்சையை திருப்பி கொண்டு வர்றது, வேதத்தை படிக்கிறதுக்கு வாஞ்சையை திருப்பி எப்படி கொண்டு வர்றது, அதை வேகமாக பார்ப்போமே. நாலு அறிவுரையை முதலாவது என்ன சொல்கிறாரு, இதை பார்த்தீங்கன்னா பல ஆங்கிளில் பார்க்கலாம் அவர் சொல்கிறத. உனக்கு ஏன் நீ மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தீன்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவங்களுக்கு வாஞ்சையை இருக்காது, அதை விட்டுருவோம். ரட்சிக்கப்பட்டு உனக்கு வாஞ்சை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணங்கள் சிலதை சொல்கிறார், சில காரணங்கள் ஏன் அப்படி இல்லை, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற சில காரியங்கள். எது அது எப்படி சொல்கிறாருன்னா, சில காரியங்கள் உனக்குள்ள முதலிருந்த காரியங்களை கொண்டு வரணும், சில காரியங்கள் உனக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும். முதலாவது வசனத்தில் உனக்குள்ளே என்ன கொண்டு வரணுன்றாரு, ரெண்டாவது வசனத்தில் உனக்குள்ளே இருந்து வெளியே என்ன எடுக்கணுன்றார். அந்த வாஞ்சை வர்றதுக்கு, இந்த புதிதாய் குழந்தை மாதிரி வாஞ்சை வர்றதுக்கு உனக்குள்ளே இருந்து என்ன எடுக்கணும்னு, என்ன கொண்டு வரணும்னு முதல் வசனத்தை போட்டிருக்கு, என்ன எடுக்கணும்னு ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு. என்ன கொண்டு வரணுன்றத இந்த வாரம் பார்ப்போம், என்ன எடுக்கணுன்றத அடுத்த வாரம் பார்ப்போம். என்ன கொண்டு வரணும், முதலாவது ஏன் எனக்கு தேவ வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லாமல் போகிறதுக்கு காரணம், நமக்கு ஜீவன் தந்த ஊற்று, நமக்கு ஜீவன் தந்த ஊற்றை நாம் மறந்து போறதுனால நமக்கு வசனத்தின் மேல வாஞ்ச குறைஞ்சிருது. நமக்கு ஜீவன் தந்த ஊற்று, ஏன் நமக்கு ஜீவன் அந்த வசனத்தின் மேல வாஞ்ச இல்லைன்னா நமக்கு உயிர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம மறந்துட்டோம். நான் எப்படி மறுபடியும் பிறந்தேன்றத மறந்துட்டேன், அதனால தான். அது எங்க போட்டிருக்காரு பாருங்களேன், அந்த வசனம் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்க இல்லைங்களா, இப்படி இருக்க ஆகையால் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தேர்ஃபோர் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்கன்னா நம்ம என்னத்தை பார்க்கணும், பின்னாடி இருக்கிற அதிகாரத்தை பார்க்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு அதிகாரம் அப்படி ஆரம்பிக்குதுன்னா பின்னாடி இருக்கிற அதிகாரத்துல ஒரு கற்ற, இப்படி இருக்கிறதுனால இப்படி வாஞ்ச உங்களுக்கு வரணும்ன்ற பின்னாடி என்ன பார்த்தோம், நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். நீங்க மறுபடியும் ஜெனிப்பித்தது எதுனாலே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனிதர்களுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்க அழியாததும் என்றென்றுக்கும் நிலைநிற்கிற வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். தேவ வசனமாகிய வித்து, அந்த வித்து அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறார். நம்ம வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம் என்னங்க, த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் நம்ம வாழ்க்கை, பெரிய பவர் நம்ம வாழ்க்கையில் எப்போ உணர்ந்தோம், பாவத்திலேருந்து நரகத்திலேருந்து பிசாசுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு மறுரூபம் அடைந்து புதிதாய் பிறந்த மனுஷர்களாக நம்ம எப்போ மாறினது, என்ன நம்ம மறுஜன்மம் தானே, நான் மறுபடியும் பிறக்கும் போது தான் ஆன ஒரு காரியம். பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா, அதை செஞ்சது என்ன, அந்த வசனம் உன்னை மறுஜென்மம் கொடுத்தது. செத்த பெணமா இருந்து நித்திய மரணத்துல தூங்கிக்கிட்டு இருந்த என்ன உன்னை உயிர் கொடுத்து மறுரூபப்படுத்தி உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்தது, உன்னை ரட்சித்தது, அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சது அந்த வசனம். அந்த வசனம் தான் அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கும் போது அந்த அனுபவத்தை நீ தொடர்ந்து முழுமையா அனுபவிக்கணும்னா அந்த வசனத்துல தொடர்ந்து போனாதான் அந்த அனுபவம் உனக்கு தொடர்ந்து வர முடியும். புரியுதுங்களா, அவ்வளோ குளோரியஸ் பவர் வாழ்க்கையில் வந்துச்சு. செத்த பிணமா இருந்த பாரம்பரியமா பாரம்பரியத்தில் வாழ்ந்திருந்த நீ, நீ ஜடமா இருந்த நீ, உனக்கு உயிர் வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு, நரகத்திலிருந்து பிசாசுகிட்ட தப்பிச்சு பெரிய பவர்ஃபுல்லா நீ வந்த, அது கொண்டு வந்தது தேவ வசனம். அது தொடர்ந்து அந்த பவர்ல நீ வளரணும், அது தொடர்ந்து உன் வாழ்க்கையே மறுரூபப்படுத்தி சிறப்பான மனிதனா உன்னை மாத்தணும்னா அந்த வசனத்துல நீ தொடர்ந்து போனாதான் அது வர முடியும். அந்த வசனம் அதுவே செஞ்சுச்ச. இப்படி மறுபடியும் பிறந்த ஆள் உன்னை எவ்வளவு மறுரூபப்படுத்த முடியும் அந்த வசனம். ஆனா அதுல தொடர்ந்து போனா தான் அது நடக்கும்ன்ற, புரியுதுங்களா பாயிண்ட்? உன்னை அப்படி பாருங்களேன், உன்னை அந்த வசனத்தின் மேல வாஞ்சையா இருந்து நீ தொடர்ந்து போனா தான் அந்த அனுபவிச்ச அந்த ரட்சிப்பின் மகத்தான காரியம் வாழ்க்கையில தொடர்ந்து நீ அனுபவிக்க முடியும், அனுதினமும் அனுபவிக்க முடியும். ஒரு வசனம் படிப்போம், 2 தீமோத்தேயு 3:16.
வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரியுள்ளவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும் முடியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் தீர்த்திருத்தாக்கும்
தேவ வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த மனுஷனையும், எவ்வளவு மோசமா இருநீ, எவ்வளவு பயங்கரமா இருநீ, எந்த மனுஷனையும் என்ன மாதிரி மாத்திரத்துக்கு, ரொம்ப பெரிய வார்த்தை தெரியுங்களா, அந்த நூற்றாண்டிலேயே சிறந்தவனா மாத்திரத்துக்குன்னு அர்த்தம், அந்த சந்ததியிலேயே சிறந்தவனா மாத்திரத்துக்கு. பாருங்களேன், யோசிச்சுப்பா, உங்க குடும்பத்திலேயே இல்லமாங்க, உங்க சபையில இல்லைங்க, உங்க ஜெனரேஷன்லயே ஒரு சிறந்த மனிதர்களா வாழ்ந்தவங்கள அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வர அளவுக்கு பவர் யாருக்கு, எதுக்குங்க இருக்கு? வேத வச பிரயோஜனமான வருது, தப்பான வார்த்தை, அவசியமானது. இது மாத்திரம்தான் அப்படி உன்னை மாத்த முடியும், இது மாத்திரம்தான் உன்னை சிறந்த மனிதனாக மாத்த முடியும், சிறந்த மனிதனாக மனுஷியாக மாற்றக்கூடிய தேவ வசனம் மாத்திரமே. அதில் தொடர்ந்து போகணும், அதான் வேதம் சொல்லுது. பாருங்களேன், அந்த வசனம் பேதர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, உன் தாயின் கருவை நீ மறந்தாய். ஒரு பாட்டு வர மாதிரி, தாய் இல்லாம நான் இல்லைன்ற மாதிரி, அந்த வசனம் இல்லைன்னா நீ கிறிஸ்தவமே இல்லை, உனக்கு நீ வாழ்றது கிறிஸ்தவமே இல்லை. அந்த தாயின் கரு உயிர் கொடுத்த ஜீவ வசனம் அது, அந்த வசனத்தை நீ, அதுதான் உன்னை செத்தவனா இருக்கும் போது உயிர் பிழைக்க வச்சு, உனக்கு உயிர் கொடுத்து உன்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறது. அந்த பவர்ஃபுல் வசனத்தை ஓரங்கட்டிட்டா ஒரு வாழ்க்கையை நீ வாழ போற, அப்படியா வாழ போற, நீ என்ன வாழ்க்கையை நீ வாழ முடியும் அந்த வசனம் இல்லாம, ஒரு நாள் அந்த வசனம் இல்லாம எப்படி நீ வாழ்ந்துட முடியும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய? அதான் அந்த பாயிண்ட். உன் தாயின் கருவை நீ மறந்தாய், தாயை மறந்த மாதிரி வசனத்தை தூக்கி வச்சுட்டு தாயை மறந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நமக்கு ஜீவன் தந்த ஊற்ற மறந்ததுனால தான் வசனத்தின் மேல வாஞ்சியா இல்லை. அதுக்கு தான் பேதுரு சொல்றாரு, அது மேல வாஞ்சியா இருங்க. ஏன், அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் காரியத்தை செஞ்சது தொடர்ந்து வற்றாத நீரூற்று மாதிரி உங்களை நித்திய ஜீவனை அனுபவிக்க வைக்கிறது அதுதாங்க. ஏன் வேத வசனம் ஜீவ வசனம்னு பிலிப்பியர்ல போட்டிருக்கு, ஜீவ வசனம். பேதுரு, இயேசு என்ன சொன்னாரு, நான் பேசின வார்த்தையினாலேயே நீங்கள் சுத்தமானீர்கள், ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாரு, பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இன்னமே மேல 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 குளோரியஸா வரணும். எப்படி ஆக்குறது? உங்களுடைய சத்தியத்தினாலேயே ஆக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்றாரு. அதனால பேதுரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது ஏற்க வந்தது, குளோரியஸ் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சது, சமாதானம், நிம்மதி, உலகம் காணாத சந்தோஷம், த்ரில்லிங்க ஆனந்தத்தை நீங்க அனுபவிச்சதெல்லாம் எதனால வந்துச்சு? அந்த வார்த்தையினால தானே வந்துச்சு. அது இன்னும் தொடர்ந்து வரணும் அப்படின்னா அந்த வார்த்தையில கண்டினியூ பண்ண, அதுக்காக ஏங்குங்க. அதை ஓரம் கட்டிட்டு வாழ்ற ஒரு முட்டாள்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இப்படிப்பட்ட பவருள்ள வார்த்தையை விட்டா நீங்க திரும்பி போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்களேன், கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க கன்வெர்ட் ஆன பிறகு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பரிதாகமான வாழ்க்கை. அந்த மீட்டிங் ஓடுறது, இந்த மீட்டிங் ஓடுறது, அந்த சபைக்கு போறது, இந்த சபைக்கு போறது, ஒரு வளர்ச்சியே இருக்கிறது இல்லை, பவரே இல்லை, பவரே இல்லை, ரொம்ப மோசம். ஏன், வாழ்க்கையில சோதனைகளை மேற்கொள்றதுக்கு பவர் இல்லை, ரொம்ப பலவீனம், ரொம்ப பலவீனம். பலவிதமான சோதனைகளை உளுந்து வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது இல்லை, சமாதானம் இருக்கிறது இல்லை, உபத்திரவங்களை சந்திக்கிறதுக்கு பலன் இல்லை, உபத்திரவங்களை மேற்கொள்றதுக்கு பலன் இல்லை, புரியுதுங்களா? அதனால ரொம்ப பயந்து மங்கி போறது. ஏன் மங்கி போறது? காரணம் என்ன? எதுக்குங்க ஒரு குழந்தை பலவீனமாகுது? ஞான பால் இல்லை, குடிக்கிறது இல்லை, மறந்துட்ட உன் கருவை, தாய் கருவை மறந்த மாதிரி உன்னை பெத்த அந்த தாய் கருவை மறந்துட்டீங்களே, அதனால தான் இவ்வளோ பலவீனமாக ஆயிட்டீங்க. நமக்கு ஞாபகப்படுத்துற அது மேல புதிதாய் குழந்த மாதிரி வாஞ்ச வராதா, புதிதாய் குழந்த வாஞ்ச வராதா, அதனால அதை மறந்துட்டீங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்த கருவை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்றாரு. சரி அடுத்த பாயிண்ட பார்ப்போம். ரெண்டாவது, முதலாவது ஏன் ஆகையாள்ன்றது நமக்கு என்ன பண்றாரு, எதுல நீங்க பிறந்தீங்கன்றத ஞாபகப்படுத்துறாரு. அதை மறந்ததுனால தான் வேதவசனத்தின் மேல வாஞ்ச உங்களுக்கு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய காரியம் அது செஞ்சிச்சே, அதை தொடர்ந்து செய்யணும்னா அதில் போனா தானே முடியும். ரெண்டாவது பாயிண்ட்டை பார்ப்போம். ரெண்டாவது இன்னொன்னு மறந்துட்டீங்க. என்ன மறந்துட்டீங்க, நாக்கு செத்து போச்சுன்ற மாதிரி கடவுளுடைய டேஸ்ட் மறந்துட்டீங்க. கடவுளுடைய டேஸ்ட், கர்த்தருடைய டேஸ்ட், டேஸ்ட் என்ன தெரியுமா, கர்த்தருடைய டேஸ்ட். எவ்வளோ அருமையான வசனங்க, முதலாவது வசனம் பாருங்களேன், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், ருசித்து பார்த்தது உண்டானால், ருசி ருசித்து, இன்னொரு சங்கீதத்தில் வருது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசி ருசினா நமக்கு தெரியுதுங்களா, ருசினா என்னன்னு சில காரியங்களை சொல்லும் போது ருசினா நமக்கு தெரியும். திருநெல்வேலி அல்வாவை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா, இல்லை ஆம்பூர் பிரியாணியை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா, அதுலலாம் நமக்கு ருசி தெரியுது இல்லைங்களா. கேரளா ஆப்போம் அப்படின்னுவோம், இல்லை எம்பையர் கபாப், கேஎஃப்சி இல்லைங்களா. இல்லைன்னா நமக்கு ஒரு சில காரியங்களை சொன்னால் என்ன ஆகுது, ஒரு ஊர்காவை சொல்கிறேன் இல்லைங்களா, ஊர்கா ஊர்கான்னும் போதே வாயில் தண்ணி வரும். இன்னும் நான் அந்த ஊர்காவை விவரிச்சுக்கிட்டு அதில் போட்டிருக்கிற மசாலா, அதில் போட்டிருக்கிற நல்ல புளிப்பு, அதெல்லாம் பார்த்து ரெட் கலராக இருக்குது பா, கற்பனை பண்ணி பாருங்களா என்னங்க ஆகுது, நான் பேச முடியாது தண்ணி வந்தேன் இல்லைங்களா. ருசி, பேதுரு என்ன சொல்கிறாரு தெரியுமா, அந்த கர்த்தருடைய ருசியை ருசிச்சு பார்த்தீங்களே, அந்த மாதிரி வாயில் இப்போ தண்ணி வர வைக்கிறார். அந்த ருசி எப்படி இருந்துச்சு, அந்த ருசி வந்த உடனே நமக்கு என்ன ஆகுது, இப்போ சொல்கிறோம் திருப்பி திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு போடுறான், நம்ம வாயில் தண்ணி வர வைக்கத்தான். இந்த பெப்சி பாருங்களா, தில் மாங்கே மோர், அதை காமிச்ச உடனே நமக்கு அப்படியே ஆசை வருது, ஏக்கம் வருது, வாஞ்ச வருது. பேதுரு அதான் பண்ண பார்க்குற. கர்த்தருடைய ருசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சு ருசிச்சு, கண்ட தீனியம் தின்னு நாக்கு செத்து போயிருக்குது உங்களுக்கு, கர்த்தருடைய ருசி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த ருசியை ஞாபகப்படுத்தி வாயில் தண்ணி வர வைக்கிறார். வாயில் தண்ணி வந்தால் என்ன ஆகும், வாஞ்ச வராது, ஐயோ எனக்கு திருப்பி வேணுமே, அது என் வாழ்க்கையில் திருப்பி வேணுமேன்ற வாஞ்சை நமக்கு வராது. அதான் கர்த்தருடைய, கர்த்தர் தயவுள்ளவர் என்றதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அந்த ருசி ஞாபகம் இருக்கா. எந்த ருசியை பற்றி பேசுகிறாரு, நம்ம கர்த்தரை ருசி பார்த்த நேர் உள்ளுக்குள்ள ஆத்துமால அவரை கிரகித்து அவர் எவ்வளோ விசேஷம், எவ்வளோ இன்பமானவர்னு நம்ம ருசி பார்த்த ஒரு காலம். ஒரு ஒரு தியரட்டிக்கலாக இல்லை, தியரட்டிக்கலாக ஒரு நல்லவர் வேதத்தில் பார்க்குறோம், நமக்காக என்ன செஞ்சுருக்கா, பர்சனலாக பார்த்தது, பர்சனலாக நம்ம அனுபவித்தது, அதாங்க ருசி என்னும் போதே பர்சனலாக அனுபவித்தது. பாவ குற்ற உணர்வில் தவிச்சு உலகத்தில் வாழ்ந்த நம்ம, பாவ பாரத்தை சுமந்து தவிச்ச நேரத்தில் கர்த்தர் நல்லவர்னு அவர் சிலுவையை பார்த்து உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நமக்கு ஆறுதல் அதிசயம் அதிக்கும் போது நமக்கு வந்துச்சே கர்த்தருடைய ருசி. அப்பா என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்னு வாயெல்லாம் இன்பமாச்சே, அந்த ருசி ஞாபகம் இருக்கா, எவ்வளோ இன்பம் இருந்துச்சு, எவ்வளோ சமாதானம், என்ன ஆனந்தம் மனசுல, ஏசு போதுமேனு சொன்ன அந்த ருசி உனக்கு ஞாபகம் இருக்கா. பேதுரு சொல்ற, கர்த்தர் நல்லவென்று ருசி பார்த்தது உண்டானால். சில பேர் ஊர்காவே பார்த்தது இல்லை சாப்பிடலன்னு வச்சுக்கோமே, ஊர்காவை பத்தி என்ன விரிச்சாலும் வாயில தண்ணி வருமா, அவங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி கர்த்தரை ருசி பார்க்காதவர்களுக்கு நான் இப்ப சொல்றது, என்ன சொன்னாலும் வாயில என்னவோ பேசுறாருன்னு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஊர்காவே நீங்க பார்த்தது, கர்த்தரை ருசி பார்த்ததே இல்லை நீங்க. நான் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியும், ஐயோ என்ன ருசி, என்ன ருசி, இப்போ நினச்சாலும் வாயில் தண்ணி வருது. என்ன ரட்சிப்பு கொடுத்தாரு, ரட்சிப்பு கொடுத்ததோடு விட்டாரா, பராமரிப்பில் எத்தனை தடவை என் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, எனக்கு தான் தெரியும். அது என்ன மாதிரி சோதனையில் உளுந்து என்னை சீரழித்து ஆத்மாவை கிழிச்சுக்கிட்டு வந்து அலங்கோலமாக அவருக்கு முன்னாடி நான் நின்னேன். நிற்கும் போது என்ன ஒரு நல்ல மேய்ப்பனாக பிடிச்சி அசிங்கத்தெல்லாம் கழுவி அசுத்தத்தெல்லாம் கழுவி மறுபடியோ என்னை வாழ வச்ச தெய்வம். அந்த ருசி எனக்கு தான் தெரியும். தகுதி இல்லாத என்மேல் தயவை எவ்வளோ காமிச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ருசி என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இருந்துச்சு அவருடைய கிருபை. சோதனைகளில் நான் உழுவ போகும்போது என்னை வந்து கைப்பிடிச்சி தாங்கின ருசி. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்துருக்குறேன், ருசி பார்த்துருக்குறேன். எத்தனை தடவை என்னுடைய வேதனைகளில், குற்ற உணர்வில், வாதையில், தனிப்பட்ட தனிமையில் அவர் ருசியை நான் கண்டிருக்கிறேன். அந்த ருசியை பற்றி பேசுகிறாருங்க. அந்த ருசி பயங்கரமானது. ருசி என்னும் போது ஒரு விசேஷ உணர்வு. அது ஒரு சில காரியங்களை நாம் தூரத்திலேருந்து பார்க்க முடியும், ஒரு சில காரியங்களை தொட முடியும், ஓரளவுக்கு தான் அதை கிரகிச்சு கொள்ள முடியும், ஒரு சில காரியங்களை கேட்க முடியும். ஆனால் ஒரு சில காரியங்களை ரொம்ப கிரகிக்கிறது, பர்சனலாக கிரகிக்கிறது வந்து நம்ம நாக்கில் வச்சு பர்சனலாக ஆக்கிக்கிட்டு தான். ருசின்றது பர்சனல் விஷயம் இல்லைங்களா. எனக்காக நீங்கள் ருசி பார்க்க முடியுமா? உங்களுக்காக நான் பார்க்க முடியாது, எனக்காக நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு ஒரு சாட்சியை எழுதி கொடுங்கன்றோம். ஏன் எப்படி ருசி பார்த்தீங்கன்னு எழுதி கொடுங்க, அதை தான் கேட்குறோம். ருசி பார்த்தவங்களுக்கு தான் எனக்கு தெரியும் அது. இல்லை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏசு எனக்காக மறித்தார், என் பாவங்களை அவர் சுமந்தார், சிலுவையில் எனக்காக வந்தார், கதையே எழுதிட்டு போங்க. என்ன பார்த்து கேட்டது, கேட்டதை பற்றி நம்ம கேட்கல. ருசி பார்த்துருக்கிறியா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், ருசிப்பா அதை எழுதி கொடு, அதைத்தான் சாட்சியாக கேட்குறோம். அது எல்லாரும் எனக்கு கேட்குறவங்களாம் எழுதிட முடியும். சபைக்கு வரவங்க பிறந்த சிஎஸ்ஐ எல்லாரும் எழுதிட முடியும். அப்புறம் மறுபடியும் பிறந்தவன் தான் கர்த்தருடைய ருசியை எழுத முடியும். அதில் என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் தெரியுமா, அதாங்க நம்ம சாட்சியாக கேட்குறது, கதை எழுத கேட்குறது. புரியுங்களா, ருசி கர்த்தரை நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் பர்சனல் டேஸ்ட். ருசின்றது வந்து எத்தனை தடவை நான் நேசிச்சிருக்கிறார், அவர் வசனத்தை கொண்டு அவருடைய கிருபையை எனக்குள்ளே ஊற்றியிருக்கிறாரு, என்னை வந்து முத்தம் கொடுத்துருக்கிறார், அவர் வசனத்தில் என்னை வந்து ஆறுதல் படுத்தியிருக்கார், தேற்றி இருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ருசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு செத்த பணத்துக்கு ருசி வர முடியாதுங்க. ருசின்றது நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. ஒருத்தர் ஒருத்தருக்கு யாருக்கும் பர்சனல் உணர்வு. ஒரு பணத்துக்கு ருசி பார்க்க முடியுமா? எந்த ருசியும் வராது. ஒரு பெரிய உலகத்திலேயே இருக்கிற கசப்பான கசாயத்தை எடுத்து வாயில் ஊற்றுங்க, குடிச்சிடும் குடிச்சிடும் உள்ளே போயிடும், ருசியே இருக்காது. இன்பமான ஸ்வீட்டை எடுத்து வாயில் ஊட்டி பாருங்க, கண்ணெல்லாம் நல்லாக்குதுன்னா வரும், ஒன்றும் ஏற்படாது. ருசி இருக்குது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, ஆத்மீகத்தில் உயிரோடு இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய டேஸ்ட்டை பார்த்தவங்க. அவங்களுக்கு பேசுகிறார் பேர், உங்களுக்கு ருசி பார்த்தது ஞாபகம் இருக்கா? அந்த ருசி இன்பமான ருசி. இப்போ வேண்டா, சில கிறிஸ்தவங்களுக்கு பொருளாசைனாலையும் உலக ஆசைனாலையும் உலக இன்பத்தினாலையும் நாக்கு செத்து போச்சுன்னுவாங்க தெரியுங்களா. நாக்கு செத்து போச்சு அப்படின்னா என்ன, ஜுரம் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எதை சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி கர்த்தருடைய ருசி உங்களுக்கு நாக்கு செத்து போச்சா? இப்போது ஞாபகம் இருக்கா அந்த ருசி? செத்து போயிருக்குது இப்போ நாக்கு. அந்த ருசியை நமக்கு ஞாபகப்படுத்தி வாய் ஊற வாயெல்லாம் தண்ணி கொட்ட வைக்கிறார் பேர். இந்த ருசி வந்து ரொம்ப இன்பமான ருசி. வெறும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு தலைக்கு மாத்திரம் இல்லை, ஹார்ட்டுக்கும் இன்பமாக இருக்கு இல்லைங்களா. அது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ஹார்ட்டுக்கும் இன்பம் தருகிற ஒரு ருசி. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ருசியை பற்றி. இந்த உலகத்தில் கடவுளை நம்ம அனுபவிக்கிறதுக்கெல்லாம் பேர் வந்து வெறும் ருசி. ருசின்னா என்ன தெரியுங்களா, ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை, வெறும் நக்கி பார்த்தது தான், டேஸ்ட்டு தான். கர்த்தரை நக்கி தான் பார்த்துருக்கீங்க, டேஸ்ட்டு ருசியை தான் பார்த்துருக்கிறீங்க. இந்த ருசியே இவ்வளோ இன்பமாக இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா அவருடைய விருந்தில் உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ இன்பமாக இருக்கும், வெறும் டேஸ்ட்டு தான். இந்த ருசி உலகத்தில் இருக்கிற எல்லா ருசியும் வந்து குறைஞ்சி போகும். ஒரு வயசு வரும், நீங்களாம் இப்போது கேஎஃப்சி நல்லா இருக்கலாம், பிஸா நல்லா இருக்கலாம், ஒரு காலத்தில் எதுவுமே பிடிக்க நாக்குக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ருசி குறையுமா? சில பேர் சொல்லியிருக்காங்க, சாகிற நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரத்தில் தான் இந்த ருசி ஜாஸ்தி ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம், ஒரு மனுஷனுக்கு வந்து மூளை இதாகிடுச்சான், மூளை இதாகிட்டு நம்ம இந்த பாஷையில் கூறு கெட்டு போச்சுன்னு வயசான டைமில் இல்லைங்களா, யார் என்னன்னே தெரியாது, ஞாபகம்லாம் மறதியெல்லாம் போயிடும். அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரான், அவங்க ஒய்ஃப் வருதான், 40 வருஷம் கூட வாழ்ந்த ஒய்ஃபு வந்து சொல்லுதான், பரிசுத்தவான் அவரு என்ன ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இருக்குதா, நானுங்க உங்க மனைவி, மனைவினா அப்படின்றாராம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் பிள்ளைங்களாம் வந்து நிக்கிதான், என்ன அப்பா நானுப்பா நான் கிரண் நான் இவன் நான் இவன் என்ன எல்லாரையும் பார்த்து இப்படின்றாராம். என்ன பண்றதுன்னு இயேசுவ ஞாபகம் இருக்கா அப்படின்றாராம். அப்படியே கைய கட்டியா பிடிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசாயிட்டு நல்லா இருக்குன்றார். அந்த ருசிங்க அவங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்தவங்க இயேசுவ எந்த பேரை மறந்தாலும் அந்த பேரை மறக்க முடியாது. எந்த காலம் ஆனாலும் உலகமே கூறுகட்டு போனாலும் அந்த ருசிய மறக்க மாட்டாங்க. அந்த ருசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், நாக்கு செத்து போயிருக்கலாம், உலக ஆசைகளை நீங்க போயிருக்கலாம், அந்த ருசி ஞாபகம் இருக்கா? வாயில தண்ணி வருதா? அதை ஞாபகப்படுத்துறார் பேதுரு. ஏன் அதை ஞாபகப்படுத்தணும் இப்போ? அது இன்னும் அதிகமா வேணுமா? இன்னும் வேணுமா? அது அந்த கிருபை இன்னும் வேணுமா? அந்த சமாதானம் இன்னும் வேணுமா? அந்த சந்தோஷம் இன்னும் வேணுமா? அந்த கிருபை ரட்சிப்புன்னு அனுபவம் இன்னும் வேணுமா? என்ன சொல்றாரு? திருவசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கும். அதுதான் கொடுக்கும், அதுதான் கொண்டு வரும். கர்த்தருடைய ருசியை அனுபவிக்கிறது அதுதாங்க. நான் படிக்கிறேன், சில டைம்ல படிக்கும் போது என் வைஃப் எல்லாம் பார்த்துட்டு தலைவலி வந்துட போகுது, ஏதாவது என்ன எப்படியா படிக்கிறது, என்ன ஆயிரும், ஏதாவது ஆயிரப்போகுது, போதும் ஏதாவது. எங்க அப்பா பையன் வந்து சொல்லுவான், டேடி இவ்வளோ படிச்சு மூளை கெட்டு போயிட போகுது டேடி, ஏன் டேடி இப்படி படிக்கிறேன்னு. ருசி கண்டவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம்தான் படிக்கிறது, உட்காந்து உட்காந்து படிக்கிறோம், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் படிச்சு அதுலேருந்து எந்திரிச்சு வரோம் பாருங்க, ஐயோ நித்தியங்களுடைய ருசியை கண்டுட்டு, அப்பா கர்த்தர் எவ்வளோ பரலோகத்தின் ருசியை கண்டுட்டு எந்திரிச்சு வரோம் பாருங்களேன். அதை வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு இருக்கிற பெரிய சோர்வு என்ன தெரியுமா? நான் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணுறதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, பாஷை எவ்வளோ சொல்லி அந்த வார்த்தை இந்த வார்த்தை டிக்ஷனரிலாம் பார்த்து சொல்ல பார்க்குறேன், ஆனால் மனசில் சொல்றது இருக்கிறத சொல்லவே முடியலன்னு சோர்ந்து தான் இறங்கி போகிறேன். அவ்வளோ ருசியான அந்த வசனம் தாங்க அந்த ருசியை கொடுக்க முடியும். அப்போ அனுபவிச்ச ருசியை இப்போவும் திருப்பி கொடுக்கறது அந்த வசனம் தாங்க கொடுக்க முடியும். தண்ணி வாயில உருதா, அந்த வசனத்துக்காக ஏங்கு, அதுக்காக ஏங்கு. ஏன்னா கர்த்தர் தயவுள்ளவர் என்றத அவரு கொடுக்கிற சாதனமே கிருபையின் சாதனம். அவர் கிருபையை தொடர்ந்து அனுபவிக்கிற சாதனமே வேத வசனம். அதை போய் தள்ளி வச்சிருந்தா நாக்கு செத்து போவாதவனுக்கு ருசியே இருக்காது கர்த்தருடைய இது பாருங்களேன். அதான் பார்க்குறோங்க, ஒரு அவர் ஞாபகப்படுத்துகிறார், ரிமைண்ட்ஸ் த டேஸ்ட். எவ்வளோ டேஸ்டான ஒரு ஆண்டவர், அந்த டேஸ்ட்டை அவருடைய இன்பத்தை அவருடைய தயை, கர்த்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அவங்களுக்கு தான் சொல்கிறார். பார்த்துருக்குறீங்க இல்லையா? அதை தொடர்ந்து வேணுமா? பெப்சியில் கேட்குற மாதிரி தில் மாங்கே மோர், உங்க ஹார்ட் இன்னும் ஏங்குதா? வேணுமா? அது வசனத்துக்காக ஏங்குங்க, அதுதான் கொடுக்க முடியும். சரி, ரெண்டு காரியம் நமக்குள்ள என்ன கொண்டு வர முடியும், கொண்டு வரணும்ன்றத சொல்றேன். முதல்ல இருந்துச்சு இதெல்லாம் இல்லைங்களா? முதல்ல நம் பெற்ற தாய் கருவை மறக்கல, நம்ம வசனம் தான் கொடுத்துச்சுன்னு ஓடுவோம். கர்த்தருடைய ருசிய நம்ம மறக்கல அந்த டைம்ல, நான் இப்ப மறந்துட்டோம். அதை திருப்பி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. நம்ம உயிர் கொடுத்தது அதுங்க, நம்ம உயிர் நாடி அதுதாங்க. ரெண்டாவது கர்த்தருடைய டேஸ்ட், அது அதிகமாக வேணும்னா கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க, வாஞ்சியாயிருங்க. இந்த சத்தியங்கள் நமக்கு என்ன சொல்லுது? பெற்றோர்களுக்கு ரொம்ப தலனோ கொடுக்குற பிள்ளைங்க ஒரு விதத்தில் பார்த்தோம்னா யாரு? நல்லா சாப்பிடாத பிள்ளைங்க இல்லைங்களா? நமக்கு தானே தெரியும் அந்த பிள்ளைங்க கொடுக்குற தலைவலி என்ன, எவ்வளோ நமக்கு கஷ்டம் ஆகுது, ரொம்ப பேஜாராகுது. நல்லா சாப்பிடாத பிள்ளைங்க பெரிய தலைவலி, பெரிய வேதனை, கஷ்டம், நினைச்சு நினைச்சு பேஜார் படுறோம். புள்ள சாப்பிட்றதுலயே பலவீனமாக ஆக போதே, இழைச்சி போயிருக்கிறானே, இப்படி இருக்கிறானேன்னு வேதனை படுறோம் நம்ம. அவருது இல்லை நமக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்பா அம்மா ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு, உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு இல்லைங்களா? நம்ம பெற்றோர் நம்ம என்ன செய்யறோம் அதான் நமக்கு கிடைக்கும். அப்ப தெரியும் இந்த நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டம் என்ன. பிதாக்கு இருக்கிற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? மறுபடியும் ஜெனிப்பித்து வல்லமையா ஜெனிப்பித்த பிள்ளைகளா உங்களை வகிமையா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல விட்டுருக்கும் போது சரியா சாப்பிடாத பிள்ளைங்க. வேத வசனத்தை திருப்பால ஞானம் உள்ள, ஞானம் கொடுக்கிற பால ஞானம், அதை படிக்கிறதே இல்ல, ஞானம் இல்லாம வாழ்றது, பலவீனமா வாழ்றது. பலம் கொடுக்கிற பால் கடவுளுடைய நெஞ்சிலேருந்து வந்திருக்குது நமக்காக குடிச்சு, பலமபடி தைரியமா வாழு, சோதனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமா வாழுன்னு அனுப்பியிருக்கிறார். அந்த பாலை குடிக்காம பலவீனமா பரிதாகமா வாழ்றது எவ்வளவு வேதனை பிதாக்கு ஏற்படும், நம்ம பிள்ளைங்க சாப்பிடலாம் நமக்கு ஏற்படுது, அவருக்கு ஏற்படாது. நீங்க எங்கன்னு அங்க சாப்பிடுறீங்க வசனத்தை, எங்கங்க வேதத்தை அதிகமா சாப்பிடுறீங்க? நான் புள்ள வாரி வாரி சாப்பிடும் போது பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதாங்க ஆண்டவருக்கும் இருக்கிற சந்தோஷம். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் பாக்கியமா இருக்கிறவன ஏங்க அவர் ஆசீர்வதிக்கிறார்? நல்லா அவன் சாப்பிடுறான், பலமுள்ளவனா அவனை வாழ வைக்கிறார். இதை நம்ம மனசுல வச்சுக்குவோம். அனரெக்சியான்னு ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதினா இந்த வாலிபர்களுக்கு வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுவோமோன்ற ஒரு பயம், அதனால அவங்க சாப்பிட்றதில்ல. நம்ம அந்த வியாதி, அந்த வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குங்களா? என்ன அடையாளம்? முதலாவது வந்து ரொம்ப நாள் சாப்பிட மாட்டாங்க, எப்பயாவது ஒரு டைம்ல ஒரே கொட்டிக்குவாங்க. கொட்டிக்கிறதுனால அப்படி என்ன ஆகுது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏத்துக்காம ஒன்று லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா வாந்தி ஆகும் இல்லைங்களா? அது ரொம்ப நாள் சாப்பிட்றதுல எப்பனா ஒரு டைம் கொட்டிக்கிறது. அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்துல நம்ம செய்ய பார்க்கணும். ரொம்ப நாள் படிக்கிறதுல எப்பனா ஒரு நாள் ரொம்ப பைபிள் எடுத்து படிப்பார், அந்த மாதிரி ஒன்றும் வளர முடியாது. இந்த பால் வந்து டெய்லி கொடுக்கறதுக்கு, குடிச்சு பலன் அடையிறதுக்கு, அதை குடிச்சு ஜீரணம் ஆகணும் இல்லையா? ஜீரணமானா தான் வளர முடியும். அவ்வப்போதும் இருக்கணும், அனுதினமும் நாலொரு தே போ பேணியோன்னுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கணும், பொழுதொரு வண்ணமாக அப்படி இருக்கிறதுக்கு தான் இந்த பால். எப்போவோ ஒரு வாட்டி நிறைய குடிச்சிட்டு, வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டு போறதுக்கு இல்லைங்க, அது குடிச்சா ஜீர்ணம் ஆகாது. வாழெல்லாம் படிக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மணி நேரம் சர்மனை கேட்டுட்டாரு, அது வாந்தி தான் எடுப்பீங்க வெளியே போய், வேற ஒன்றும் ஆகாது. அதனால ஒன்றும் பயன் இல்லை. பாருங்களேன், அந்த அனோரெக்ஸியா வரட்டு. இன்னொரு ஒரு வியாதி, அந்த வியாதி வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடாததுனால சோர்வு, டிப்ரெஷன். அந்த ரொம்ப டிப்ரெஸ்டா வாலிபருங்க எப்போல இருக்கிறதுக்கு காரணம் சாப்பாடு தான். சரியா சாப்பிடாதனால ரொம்ப டிப்ரெஷன். கிறிஸ்தவங்க ஏங்க சோர்வு? சோர்வு மாத்திரம் இல்லாம அவங்க வாலிப வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை, புரியுதுங்களா? அப்படி ஆயிடுறாங்க, சமாளிக்க முடியாத, அதுல தப்பிக்கிற ஒரு நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதாங்க சோர்வு. எப்பப்பார் சோர்வு வருகிற பாவங்களை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை, பிரச்சனைகளை உபத்திரவங்களை சமாளிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவ நிலைமை. ஏன் வருது? ஞானப்பால் சரியா சாப்பிடாததுனால சோர்வு. இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை, தனிமை, வெறுமை. எப்பப்பார் வெறுமை, தனிமை, ஒரு அனாத மாதிரி, யாருமே எனக்கு இல்ல மாதிரி ஃபீல் பண்ணுறது. இவ்வளோ பெரிய பிதா பரலோகத்தில் எனக்கு இருக்கும்போது தனிமையாக ஏன் நீ ஃபீல் பண்ணுற? உனக்கு வந்த வியாதி. அவருடைய அன்பு கிருபை, பால் கொடுக்கறதுக்கு பாலை கொடுத்து, ஞான பாலை கொடுத்துருக்காரு, அதை குடித்து என்னை நேசிக்கிற பிதா எவ்வளோ இருக்கிறாருன்னு உணராமல் தனிமையாக ஃபீல் பண்ணுறது, யாருமே எனக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறது. ஏன் இதுக்கு தாங்க வருது? பாருங்களேன், ஆவிக்குரிய விதத்துல தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும். இதே மாதிரி நம்ம நாக்கு செத்து போச்சுன்னா என்ன பண்றாரு தெரியுமா ஆண்டவரு? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாக்கு செத்து போச்சுன்னா, ரொம்ப செத்து போய் ருசியே இல்லாமல் போச்சுன்னா, ரொம்ப கசப்பான மருந்து ஊத்துவாங்க வாயில, வாய் கழுவுறதுக்கு, நாக்கை கழுவுறதுக்கு. பராமரிப்புல தான் அவர் உங்களுக்கு செய்யறாரு. அநேக டைம்ல நாக்கு ஆண்டவருடைய ருசியே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றாரு? கசப்பான மருந்தை எடுத்து ஊத்துறது, கசாயத்தை கொடுக்கறது. ஏன் அந்த ருசி திருப்பியும் வருமா? கர்த்தருடைய ருசியை தேடுவியா? எல்லாத்தையும் விட்டு அதுதான் வருது. சரி, கடைசியா நான் முடிக்கிற பிராக்டிக்கலா ஒரு சில காரியங்களை சொல்லு. வேதவசனத்தை எப்படிங்க, பாலை எப்படிங்க குடிக்கிறது? முதலாவது படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச எப்படி வெளிப்படுது? படிக்க. ஐயோ எனக்கு படிக்கிற பழக்கமே இல்லைன்னா ஆத்ம வாழ்க்கையில செத்து தான் போவீங்க, செத்து தான் போவீங்க. ஏன் படிக்க கத்துக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் பாலா கொடுக்கணும்னு தன்னுடைய அன்பை கிருபைய தன்னை வெளிப்படுத்தினதே எழுத்தின் மூலமா தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அந்த எழுத்தை படிக்க நாம் கத்துக்கணும். படிக்கிறதுன்றது வந்து நம்ம பிறந்த உடனே நமக்கு வர்றதில்ல, நம்ம ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல படிச்சதுனால வர்றதில்ல, நம்மளா கத்துக்கிறதுனால தான் வருது. நம்மளா கத்துக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். எல்லோருமே படிக்க வராத கிராமத்தில், எழுதவே வராத 40 வயசாகி படித்தது, ஒரு எழுத்து கூட படிக்க வராத கூட படிக்க கற்றுக்கலாம், நல்லா படிக்க கற்றுக்கலாம். நான் கற்றுக்காங்க படிக்க, விடாதீங்க. அதை தான் அவளை காப்பாற்றும் ஞான பால் கொடுக்குது. சரஸ்வதி வந்து பால் கொடுத்துட்டு போகிறதில்ல. இந்த உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க, ஞானமுள்ள தேவன் எழுதி கொடுத்துருக்காருங்க. அந்த பாலை குடிக்கிறதுக்கு படிக்க வரல, படிக்க வரல நான் சொல்லிட்டு இருக்கிறது. படிக்க கத்துக்கலாம், கத்துக்கலாம், எந்த வயசுலயும் அதை கத்துக்கலாம். படிங்க. 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு படிச்சோம்னா ஒரு வருஷத்துல பைபிளை முடிக்கலாம், ஒரு வருஷத்துல பைபிளை முடிக்கலாம். ஆர்வத்தோடு படிங்க. புதிதாய் குறைந்த பிறந்த மேல படிக்கிறதோடு இல்லை, இது வெறும் பால் மாத்திரம் இல்லை, இது என்ன பால், ஞானப்பால். இது வெறும் படிச்சுட்டோண்டி விட்டுறக்கூடாது, அதை தியானம் சிந்திக்கணும். சிந்திச்சு பாருங்க நம்ம என்ன படித்தோம், இதுக்கு அர்த்தம் என்ன. வெறும் ஒன்றும் இல்லைங்க, பைபிளை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுங்க, பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஒரு மூணு வசனத்தை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்களேன், கடவுள் பேசுறாருங்க. பண்ணுறது இல்லை, ஏன் பிஸி பிஸி, டிவி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கே டைம் பற்ற மாட்டேங்க. பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஐயோ தெய்வம் பால் கொடுக்க தெரியுமா, இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே அந்த அம்மா பாலை குடிக்கிறமா, இந்த பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தெய்வம் பால், ஞான பால் நமக்கு கிடைக்குதுங்க, அதை பண்ண பாருங்க. இது ஞான பால், அதை படிச்சு அது என்ன போட்டிருக்கு அதுக்கு அடுத்து ஜபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிற மைண்ட்ல பிரிண்ட் ஆகுது, பிரிண்ட் ஆகி ஜபத்துல அந்த அந்த வசனத்தை பேசுங்க. பேசி அதுக்கு அர்த்தம் என்ன, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை என் வாழ்க்கையில் நான் எப்படி பயன்படுத்தணும்னு மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி ஞானப்பால் மூளை யூஸ் பண்ணுங்க. முதலாவது படிங்க, அதை மூளையை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது மூணாவதாக வரும் படிச்சு அறிவளவுக்கு இல்லை, அதை டேஸ்ட் பண்ணுங்க, ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கறது, அது போட்டிருக்கிறது எனக்கு போட்டிருக்கு, என் கர்த்தர் என்னோடு பேசுறார், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னு அதை நம்புறது தாங்க ருசி பார்க்கறது. அதை நான் நம்புவேன், அதை நான் நம்புவேன், என் கர்த்தர் எனக்காக எழுதி கொடுத்துருக்கார், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் எனக்காக எழுதி கொடுத்துருக்கார், நான் நம்புவேன்ட்டு தாங்க டேஸ்ட் வரும். அதை நம்பும் போது, அதை நம்பும் போது தான் ஃபர்ஸ்ட் தலையில வந்து நல்லா பைபிள் வசனம் தெரியும்னு உட்காந்துறாங்க. இல்லை, அதை நம்பணும், அது இருதயத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும், ருசியை கொடுக்கும், கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கும், அதை பர்சனலாக பண்ணிக்கணும். இது எனக்காக என் ஆண்டவர் என்னோடு பேசுறார். சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்வதுக்காக காக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம வாழ்றதே தேவ வசனத்தை சாப்பிட்றதுக்காக வாழணும், அப்படித்தான் வாழும். ஜெபம் பண்ணணும்.